எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவராய் எண்ணி உள்ளே எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன். அவ்வித்தகர்த்தம் சேவடிக்கு ஏவல் செய்ய சிந்தை மிக உடைந்ததாலும் வாழ்கனே எம்மான் இந்த வையத்தின் ஆட்டிலெல்லாம் தாழ்வுக்கு வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு வாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்கனே. வணக்கத்திற்குரிய அடிகளாரவர்களே, நிகழ்ச்சியின் தலைவர் டாக்டர் குழந்தைவேல் அவர்களே, டாக்டர் மார்க்கண்டன் அவர்களே, விவேகானந்தன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரிய பயிற்சி முகாமில் என்னையும் பேச அழைத்து பேச வைத்தமைக்காக இந்த அமைப்பாளர்களுக்கு நான் உண்மையாகவே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இங்கே மேடையில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஏன் இந்த எக்கோ அப்படி மேடையில் இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை விட காந்திய சிந்தனையிலும் காந்திய பணியிலும் மூத்தவர்கள். நான் மிக சமீப காலத்திலே கொஞ்ச வருடம் ஆண்டுகளுக்கு முன்னால் காந்தியிடம் வந்தவர். என்னையும் அழைத்து இவ்வளவு பெரிய தலைப்பிலே பேச வைத்தமைக்காக நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். காந்திய வழியில் சமய நல்லிணக்கம் என்கிறது தலைப்பு. இன்றைக்கு நிலைமை என்ன, நம்முடைய நாட்டின் நிலைமை என்ன, உலகத்தின் நிலைமை என்ன என்று பார்த்தால், சாந்தி நிலவ வேண்டும் என்று பாடினார்களே, அந்த சாந்தியே இல்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். எத்தனையோ காரணங்களுக்காக போர்கள் நடக்கின்றன, எத்தனையோ காரணங்களுக்காக வன்முறைகள் நடக்கின்றன, நம்முடைய நாட்டிலே நடக்கின்றன. நம்முடைய நாட்டிலே அண்மை காலமாக முன்பு இருந்ததை விட அதிகமாக சமயத்தின் பெயரால் சண்டைகள் நடக்கின்றன. கோயிலின் பெயரால் சண்டை, மசூதியின் பெயரால் சண்டை, மதங்களின் பெயரால் சண்டை. சமயம் என்பது என்ன என்பது தெரியாமலேயே, சமயத்தை பற்றிய சரியான புரிந்துணர்வு இல்லாமலேயே சமயத்தை வைத்து கொண்டு நாம் சண்டையிட்டுக் கொள்கிறோம். இந்த சமய சண்டை காரணமாக ஏற்படுகிற பூசல்களையும் வன்முறைகளையும் தடுப்பதற்கே அரசாங்கத்தால் முடியவில்லை. அரசாங்கம் அதற்கே தன்னுடைய சக்தியை, பெரும்பாலான சக்தியை செலவிட வேண்டியிருக்கிறது. மசூதியை இடித்து விட்டார், மசூதியை இடித்தார்கள். மசூதியை இடித்ததை காரணமாக சொல்லி இன்றளவும் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கு, சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு, பார்த்துக்கு, இன்றளவும் வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. மசூதியை இடித்தார் என்று மகமதியரும், மசூதியை முடிக்க வேண்டும் என்று இந்துக்களும், இவர்களுக்கு இடையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற கூக்குரலும், இப்படியெல்லாம் பூசலும் சண்டையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த சமூகத்துக்கு ஏற்றதா, மனித குலத்துக்கு ஏற்றதா? இதற்கு தீர்வு என்ன, இதற்கு யார் தீர்வு சொல்ல முடியும்? அலகாபாத் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வருகிறது, சொல்றது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை கூட வரலாம். பாபர் மசூதிங்கிறதை இடித்தார்கள், அதில் பல பேர் வழக்கு போட்டார்கள். இது அயோத்தி, ராமர் பிறந்த இடம் அயோத்தியா, இந்து கோயிலா, மகமதியர்கள் இடமா என்று வழக்கு போட்டார்கள். அந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த இடத்தை மூன்றாக பிரித்து மூன்று பேர் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு சொன்னார்கள். என்ன காரணம், உண்மையை சொல்வதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு துணிவில்லை. உண்மையை கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய உயர்நீதிமன்றம் கட்ட பஞ்சாயத்து செய்தது. காரணம், சமய எல்லா சமயங்களையும் சமரசம் செய்வதாக நினைத்துக் கொண்டு உண்மையை பேச அவர்கள் மறுத்தார்கள். ஹைகோர்ட்லேயே உண்மையை சொல்லலை. பாபர் மசூதி இருந்தது உண்மை, அதை இடித்தது உண்மை. இதை கூட யாரும் சரியாக சொல்வதற்கு துணிவில்லாமல் இருக்கிறார்கள். காரணம், சமயம் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அரசியல் நடக்கிறது. இதற்கு ஒரே தீர்வு, சமயத்தை பற்றிய காந்திய சிந்தனை என்ன, மகாத்மா என்ன சிந்தித்தார், இதற்கு என்ன தீர்வு சொன்னார் என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்வதுதான் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தீர்வு. தாலிபான் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு வார்த்தை இருந்தது, பேன் இஸ்லாமிசம். உலகம் முழுவதும் இஸ்லாமயமாக மாறிவிட வேண்டும். ஒவ்வொரு மதத்துக்காரனும் அப்படித்தான் நினைக்கிறான். தாலிபான் என்கிற ஒரு இயக்கத்துக்காரர்கள் உலகம் முழுவதும் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வன்முறையிலே ஈடுபடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு மதத்துக்காரர்களும் பல நாடுகளே அரசாங்கங்களே சமயத்தின் பெயரால் போர்கள் செய்திருக்கின்றன. குரூசேட்ஸ் என்கிற மிகப்பெரிய போர் சமயத்தின் அடிப்படையில் நடந்தது. இப்படி உலகம் முழுவதும் வரலாற்று காலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு? பாரதியார் பாடினார், 30 கோடி சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம், இது உலகத்துக்கு ஒரு புதுமை என்று கனவு கண்டார். 1921 இறந்து போன பாரதியார் சுதந்திர இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார். மகாத்மா சுதந்திரம் பெறுகிற ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று 42வது ஆண்டில் அர்ஜுன் பத்திரிகையில் எழுதினார். அது என்னுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, என்னுடையதல்ல, காந்தி நூல்களுடைய தொகுதியிலிருந்து நான் எடுத்தது. சுதந்திர இந்தியா ஹிந்து ராஜ்யமாக இராது, இந்தியர்களின் ராஜ்யமாகவே இருக்கும். பெரும்பாலோரான எந்த சமய பிரிவினரையோ அல்லது சமூகத்தினரையோ அந்த ராஜ்யம் அடிப்படையாக கொண்டிராது. சமய வேற்றுமை எதுவுமின்றி சகல பொதுமக்களுடையவும் பிரதிநிதிகளை அடிப்படையாக கொண்டே இருக்கும். பல பிரிவினரும் அடங்கிய பெரும்பான்மையோருக்கு முன்னிலையில் இந்துக்கள் சிறுபான்மையோராகவும் இருக்க நேரலாம். அவர்களுடைய தொண்டையும் தகுதிகளையும் முக்கியமாக கொண்டே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மதம் சொந்த விஷயமாகும், அரசியலில் அதற்கு இடம் இருக்கக்கூடாது. அந்நியர் ஆதிக்கம் காரணமாக இந்த நாட்டில் இயற்கைக்கு முரணான நிலைமை இருந்தபோது மதங்களை முக்கியமாக கொண்டு இயற்கைக்கு விரோதமான பிளவுகளும் இருந்தன. அந்நிய ஆதிக்கம் போய்விட்டால் போலி கொள்கைகளையும் போலி கோஷங்களையும் பற்றி கொண்டிருக்கும் அது மடத்தனத்தை குறித்து நாமே நகைப்போம். அவருடைய சுதந்திர இந்தியா எப்படி இருக்கும் என்று காந்தி சொன்னார். இந்தியா என்பது ஹிந்து ராஜ்யமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேள்வி எழுந்தது. RSS என்ற ஒரு இயக்கம், இது இந்து நாடு என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை இந்து நாடு என்று RSS சொன்னால் பரவாயில்லை. இந்தியா என்பதும் காங்கிரஸ் என்பதும் அது இந்துக்கள் கட்சி, இந்துக்கள் நாடு, எனக்கென்று தனிநாடு வேண்டும் என்று என்றைக்கு ஜின்னா முஸ்லீம்களுக்கு தனிநாடு கேட்டாரோ அன்றைக்கே இந்தியா ஹிந்து நாடு என்றும் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு என்றும் பிரிக்கப்பட்டது. ஜின்னாவுடைய பார்வையில் இந்தியா என்பது ஹிந்து நாடு. முதல்ல இந்தியாவை ஹிந்து நாடு என்று சொன்னவர்கள் இந்தியர்கள் அல்ல, ஜின்னா. மகமதியர்களுக்கு என்று தனிநாடு வேண்டும் என்று என்றைக்கு ஜின்னா கேட்டாரோ அன்றைக்கு இந்தியாவை அவர் ஹிந்து நாடு என்று பிரித்தார். இந்த விடுதலையை தலைமை நடத்தி சென்ற காங்கிரஸ், அதனுடைய தலைவர் காந்தி, இந்த நாட்டை ஹிந்து நாடு என்று அறிவித்திருந்தால் உலகத்திலே எவனும் கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் சொல்லியிருந்தா ஏதோ ஆயிருக்கு, ஒன்றும் ஆயிருக்காது. இந்தியா இஸ் ஏ ஹிந்து ஸ்டேட் என்று சொல்லியிருந்தால் உலகத்தில் யாரும் கேட்டிருக்க முடியாது, கேள்வியே கால் இல்லை. இந்திய சுதந்திரத்திற்கு முழு உரிமை காங்கிரசுக்கு, அதனுடைய தலைவர் மகாத்மா. இருந்தாலும் பாகிஸ்தானை உருவாக்குவதற்காகவே ஒரு பொய்யை சொன்ன ஜின்னா முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் அது தனி இனம், தனி நாகரிகம், மற்றவர்களுக்கும் தொடர்பு இல்லை என்று சொன்ன ஜின்னா தான் தலைவராக வேண்டும் என்பதற்காக பல பேர் மறைக்கிறான், பல பேர் இந்த உண்மையை சொல்றதில்லை. ஜின்னாவுக்கு தான் தலைவராக வேண்டும் என்ற ஆசை. அவர் கவர்னர் ஜெனரலாக ஆக வேண்டும். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவர் சாவரத்துக்குள்ள தலைவராகணும். தான் தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பாகிஸ்தான் என்பதை பிரித்தார். அவர் ஒரு மகமதியரே அல்ல, மகமதிய ஒழுக்கங்களை கடைபிடித்தவர் அல்ல. ஹி வாஸ் எ வெஸ்டர்னைஸ்ட் இந்தியன், ஹி வாஸ் எ பாரிஸ்டர். அவர் மகமதிய ஒழுக்கங்களை கடைபிடித்ததே இல்லை. பாகிஸ்தானுக்கு தலைவராகிற பொழுதுதான் குர்தாவும் தொப்பியும் போட்டுக்கொண்டார். எந்த ஜின்னா படத்தை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், அவர் சூட்லேயே இருப்பார். ரொம்ப வெஸ்டர், மிகப்பெரிய வக்கீல். அப்படி உருவாக்குகிற பொழுது இந்தியா என்பதை இந்து நாடு என்று சொன்னார். இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபை நினைத்திருந்தால் இதை இந்து நாடு என்று சொல்லியிருக்கலாம். இந்தியாவுக்கு போராடிய காங்கிரசுடைய மிக பெரும்பான்மையோர் இந்துக்கள். அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெரும்பான்மையோர் காங்கிரஸ்காரர்கள். அந்த பெரும்பான்மையினரும் காங்கிரஸ்காரர்களும் ஜாதி இந்துக்கள் இருந்தார்கள், உயர் ஜாதி இந்துக்கள். ஆனால் இந்த அரசியல் சட்டத்தை வகுத்தவர்கள் இந்தியா இஸ் எ செக்யுலர் ஸ்டேட் என்று சொன்னார்கள். இது மதச்சார்பற்ற அரசாங்கம் என்று சொன்னார்கள். அதை சொன்னதற்கு காரணம் மகாத்மா காந்தி. காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்தை ஒரு செக்யுலர் பார்ட்டியாக, சமய சம்பந்தம் இல்லாத இந்திய மக்களின் பொதுவான பிரதிநிதியாக காங்கிரஸை காந்தி உருவாக்கினார். அதனுடைய விளைவுதான் நம்முடைய அரசியல் சட்டத்தில் இது ஒரு செக்யுலர் ரிப்பப்ளிக் என்று இன்னைக்கு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செக்யுலரிசம் என்பது காந்தி இந்திய மக்களுக்கு காட்டிய பாதை. இன்றைக்கு செக்யுலரிசம் பேசுகிற பல பேர் காந்தியை பிற்போக்குவாதி என்கிறார்கள். அவர் வந்து சனாதனவாதி, அவர் சமயத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற மூட நம்பிக்கைக்காரர், ரொம்ப படித்த பேராசிரியர். பல கல்லூரியில் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் சரியாக கவனிக்குவாங்க, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தி தான் இதை செக்யுலர் என்று ஆக்கினார். சமய சம்பந்தம் இல்லாத அரசியல் என்று சொன்னார். ஆனால் மகாத்மா யார்? ஒரு சமயவாதி, அழுத்தமான கடவுள் நம்பிக்கைக்கு சொந்தக்காரர், அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை. அணு அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்கிற பழமொழியை நாம் வாயாலே சொல்லுகிறோம். வாயாலே சொல்லிவிட்டு கோயிலிலே போய் சாமியை கும்பிடுகிற பொழுது வெளியே விட்டு வந்த 1000 ரூபாய் ஷூ என்ன ஆயிற்று என்று நினைத்துக்கொண்டே சாமியை கும்பிடுகிறான் ஒவ்வொரு நாளும். மகாத்மா அப்படியல்ல, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை உண்மையாக நம்பியவர். ஒருவர் கேட்டார் காந்தியை, Do you feel the presence of God? என்று கேட்டார். இவர் பதில் சொன்னார், I feel the presence of God much more than your presence here. நீ என் முன்னால் இருப்பதையும் விட கடவுள் இருப்பதை நான் உணர்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படி அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை உடையவர். அவர் தன்னை ஒரு சனாதன இந்து என்று சொல்லிக் கொண்டார். அவர் பிறந்தது இந்து மதம், ஒரு வைணவ குடும்பத்திலே பிறந்தார். அந்த குடும்பத்தோடு ஜைன மக்களுடைய உறவு அதிகமாக இருந்தது. அதனாலே அவர் சமண ஒழுக்கங்களை கடைபிடித்தார் சின்ன வயதிலிருந்து. அவருடைய அம்மா அப்படி, அவர் பிறக்க நேர்ந்த மதம் இந்து மதம். அவரே கிறிஸ்தவ மதத்தில் பிறந்திருந்தால் கிறிஸ்தவனாக இருந்திருப்பார். அரபியாவுடைய முகமதிய குடும்பத்திலே பிறந்திருந்தால் முகமதியனாக இருந்திருப்பார். புத்த குடும்பத்திலே பிறந்திருந்தால் புத்தராக இருந்திருப்பார். அல்லது பார்சி குடும்பத்திலே பிறந்திருந்தால் ஜொராஸ்ட்ரிய மதத்திலே பின்பற்றி இருப்பார். அவர் பிறக்க நேர்ந்த ஆக்சிடென்ட் இந்து குடும்பம். அவர் இந்துவாகவே இருந்தார். இந்து மதத்தை அவர் நம்பினார். அதில் உள்ள சிறந்த கொள்கைகளை தத்துவங்களை அவர் படித்து உணர்ந்தார். மிகப்பெரிய வேடிக்கை என்ன என்றால், அவர் இந்து மதத்தின் சிறப்பை லண்டனிலே போய் அவர் பாரிஸ்டருக்கு படிக்கிற பொழுது கிறிஸ்தவ நண்பர்களோடு நெருக்கமாக பழகி பழகி அந்த பழக்கம் ஏற்பட்ட பின்னால் இந்து மதத்தை உணர்ந்தார். அவர் முதன் முதலாக கீதையை எட்வின் ஆர்னாலுடைய சாங் செலஸ்டியல் என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பில் தான் அவர் கீதையை படித்தார். அதற்கு பிறகு ஒரிஜினலை படித்தார். எனவே லண்டனிலே போயிருந்த பிறகு இந்து மதத்தை பற்றிய அவருடைய புரிந்துணர்வு அதிகமாயிற்று. சாகர வரையிலே அவர் ஹிந்து தான், அதை சரியாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒளிவு மறைவாக சொல்லவில்லை, நான் இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லவில்லை. இந்து மதத்தில் இருந்து கொண்டு சமய நல்லிணக்கம் என்பது எப்பொழுது வரும், அந்த கேள்வி எப்பொழுது வரும், சமயங்கள் இருக்கிற பொழுது வரும். சமய நல்லிணக்கம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது சமயங்கள் இருக்கும், சமயங்கள் இருக்கின்றன, எல்லா சமயங்களும் இருக்கும். அந்த இருக்கிற சமயங்களுக்குள்ளே நாம் நல்லுணர்வோடு இருக்க வேண்டும், நல்லுறவோடு இணக்கமாக இருக்க வேண்டும். தலைவலி இருக்கிறது என்பதற்காக தலையை வெட்டி தலைவலியை போக்குவது அல்ல, நீங்கள் தலைவலிக்கு மருந்து கொடுக்க வேண்டும். சமயங்களை நல்லுணர் சமயம் நல்லிணக்க வேண்டும் என்பதற்காக சமயமே இருக்கக்கூடாது என்று சட்டம் போடுவது, ரஷ்யாவில் போட்டது மாதிரி போடக்கூடாது, போட முடியாது. இந்தியாவில் எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, ஒரு சமயங்களுக்குள்ளே 1000 பிரிவுகள், எந்த ஒரு சமயமும் தனியாக இல்லை. இந்து மதத்தில் மட்டும் 1000 பிரிவு இல்லை, இஸ்லாத்தில் இருக்கிறது. நேற்று பிறந்த அகமதியாசன் ஒருத்தன் இருக்கிறான், ப்ராஃபிட் மட்டும் லாஸ்ட் ப்ராஃபிட் இல்லை, ஒரு இஸ்லாமியனுக்கு இலக்கணம் கடவுள் ஒருவரே. முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் கடைசி நபி, கடைசி இறை தூதர், அவர்தான் சிறந்த தூதர். இதை நம்புகிறவன் தான் இஸ்லாமிய. ஆனால் அகமதியாசன் ஒரு குரூப், நபி இஸ் நாட் தி லாஸ்ட் ப்ராஃபிட், அகமன் ஒருத்தர் வந்தார், நானும் ப்ராஃபிட்னார், அதை நம்புகிறவர்கள் அகமதியாஸ். இஸ்லாத்திலும் 1000 பிரிவுகள், கிறிஸ்துவ மதத்தில் கேட்கவே வேணாம், புத்த மதத்தில் கேட்க வேணாம். இறைவனே இல்லாத சமயங்கள் 2, நிரீஸ்வர மதங்கள் 2. இந்த சார்வாகம்லாம் இப்போ இல்லை, ஒன்று சமணம், இன்னொன்று பௌத்தம். கடவுளே இல்லை என்று சொன்ன அந்த இரு மதங்களிலும் புத்தர் கடவுளாகிவிட்டார், தீர்த்தங்கர்கள் கடவுளர்களாகிவிட்டார்கள். கடவுள் இல்லாமல் இருக்க முடியல யாராலையும். நாத்திகம் என்பது எல்லோராலும் கடைப்பிடிக்க முடியாத ஒரு கடுமையான ஒழுக்கம், ஒழுக்கமான நாத்திகம் சொல்கிறேன், அயோக்கியனா இல்லை. பெர்ட்ரன் ரசல் போல, பெர்னார்ட் ஷா போல, இங்கர்சால் போல, நாத்திகத்தை பரப்பிய பிராட்லா போல இருக்கிறவர்கள், நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறவர்கள் மிக குறைவு. மிக குறைவானவர்கள் தான் நாத்திகத்தோடு மனிதாபிமானத்தை வைத்திருக்க முடியும். மனிதனுக்கு இந்த தேடுதல் இருக்கிறது, கடவுள் தேவைப்படுகிறார். கடவுளை தேடுகிற தேடுதல் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த தேடுதலை நிறைவேற்றுவது அவருடைய சமயம். காந்தி சொன்னார், சமயம் என்பது என்ன? ஒரு மனித ஆன்மா இறைவனை அடைவதற்கு செய்கிற முயற்சி, அல்லது இறைவனை அறிய செய்கிற முயற்சி. இறைவன் திருவடிகளை அடைவதுதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா சமயங்களுடைய நோக்கமும், வேதகாலம் தொடங்கி இன்றைய காலம் வரையிலே, இன்றைக்கு வியாபாரம் செய்கிற சாமியார்கள் வரையிலே. எதை சொல்லுகிறார்கள்? என்னுடன் வா, நீ இறைவனை காணலாம். இதைத்தான் சொல்லுகிறார்கள். இதை காண்பது தான் முயற்சி, இதை காண்பதற்கு உதவுவது தான் சமயம். இதுதான் ரிலிஜன், இட்ஸ் எ பர்சனல் அஃபேர். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சமயம் தனியானது. இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ளலாம், இஸ்லாமியன் என்று சொல்லிக்கொள்ளலாம். காந்தி சொன்னார், இன் ரியாலிட்டி தெர் ஆர் ஆஸ் மெனி ரிலிஜன்ஸ் ஆஸ் தெர் ஆர் இண்டிவிஜுவல்ஸ். எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்களோ அத்தனை கோடி மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக சமயம் இருக்கிறது. எனவே சமயம் என்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். நம்முடைய இறை தேடுதலை நாம் பூர்த்தி செய்து கொள்வதற்காக, மற்றவர்களோடு சேர்ந்து முயல்வதற்காக, இணங்கி வாழ்வதற்காக சேர்ந்து கொண்ட கூட்டம்தான் சமயங்கள். எல்லா சமயங்களும் பல உண்மைகளை சொல்லுகின்றன. எல்லா சமயங்களிலும் உண்மைகள் இருக்கின்றன. நான் சொல்ல, இது காந்தி சொன்னது. எல்லா சமயங்களிலும் உண்மைகள் இருக்கின்றன, ஆனால் எந்த ஒரு சமயமும் முழு உண்மையை கூறவில்லை. காந்தி துணிச்சலாக சொன்னார். வேதத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுவதை நான் நம்பவில்லை. பைபிளிலே இருக்கிறது எல்லாம் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. குரானிலே எல்லாம் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வேதங்களில் எப்படி உண்மை இருக்கிறதோ அப்படியே பைபிளிலும் இருக்கிறது, அப்படியே ஜெண்ட அவஸ்தாவிலும் இருக்கிறது, அப்படியே குரானிலும் இருக்கிறது என்று காந்தி சொன்னார். எல்லா சமயங்களிலும் உண்மை இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு சமயமும் முழு உண்மையை சொல்லவில்லை. இந்த அடிப்படையான கொள்கை காந்தியுடையது. அதனுடைய விளைவு என்ன? இதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் எல்லா சமயங்களும் என்ன சொல்லுது? கடவுள் ஒருவர் தான். வேதம் சொல்லுது. நான் சொல்கிற சுலோகம் ஞாபகத்தில் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, இருந்தாலும் சொல்கிறதுக்காக ஆசையோடு சொல்கிறேன். ஏகம் சத் விப்ரா பகுதந்தின்னு ஒரு சுலோகம் இருக்கு. இறைவன் ஒருவனே, அதை அறிஞர்கள் பல பெயரிட்டு அழைக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொன்னார், ஒருவரும் ஒரு நாமம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டாமா என்று மாணிக்கவாசகர் சொன்னார். இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அவனுக்கு பெயர் கிடையாது, ஊர் கிடையாது, உருவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நம் உள்ளத்துக்குள்ளே அவன் வர வேண்டும் என்பதற்காக நாம் நமக்கு விருப்பமான பெயர்களை இட்டு நாம் அழைக்கிறோம். அப்படி யாரெல்லாம் ஒரு பெயரிட்டு அழைக்கிறார்களோ அவர்கள் கூட்டமாக சேர்ந்து கொள்கிறோம். எல்லா சமயங்களும் இறைவன் உருவாக்கியது இல்லை. சமயங்கள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. இறைவனை அடைவதற்காக மனிதர்கள் உருவாக்கி கொண்ட கருவி சமயம். சமயம் என்பது மனித உள்ளத்தை பண்படுத்தி இறைவனோடு இசைவிக்க வேண்டும், இறைவனோடு சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட முறையிலேதான் சமயம் இருக்க வேண்டும். இறைவனோடு சேர்ப்பதற்காக எவையெல்லாம் உதவாதோ, எவை எப்படி சேர்ப்பதற்கு தடையாக இருக்கிறதோ அது சமயம் அல்ல, சமயத்துக்கு அப்பாற்பட்டது என்று காந்தி ஸ்கேல் கொடுத்தார். எது உண்மையான சமயம், எது மனிதனை இறைவனோடு இணைக்குமோ அது சமயம், எது அதற்கு தொடர்பில்லாததோ அது சமயத்துக்கு தொடர்பில்லாதது. இறைவனை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. இது எல்லாரும் சொல்கிற உதாரணம், ஆனால் யாரும் பின்பற்றுவதில்லை. எல்லா ஆறுகளும் எப்படி சமுத்திரத்திற்கு போகிறதோ அப்படியே எல்லா சமயங்களும் இறைவனை நோக்கி போகின்றன என்று எல்லாரும் சொல்கிறான், ஆனால் கடைபிடிப்பதில்லை. இந்துக்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் நாம் அணித்து கொண்டு சாகிறோம். அதற்கு காரணம் என்ன? நாம் சமயத்தை பற்றி கவலைப்படவில்லை. அவரவர் சமயம் அவரவருக்கு. இதை எப்படி நிறைவேற்றலாம்? நம்முடைய அரசியல் சட்டத்தில், காங்கிரஸ்காரர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில், நான் காங்கிரஸ்காரன்னு தெரிந்தே சொல்லுகிறேன், அது ஒரு மித்து. இந்திய மக்கள் உருவாக்கிய சட்டம் என்பது தத்துவம், தியரி. ஆனால் இன் ஃபேக்ட் இட் வாஸ் கிரியேட்டட் பை காங்கிரஸ், கைடட் பை காந்தி. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்திக்கு எது நிறைவளிக்குமோ, எந்த ஒரு சமூகம் மகாத்மா காந்திக்கு நிறைவளிக்குமோ அதை உருவாக்குவதற்கு, அதை திருப்திப்படுத்துவதற்காக கான்ஸ்டன்ட் அசம்பிளி எழுதியது தான் இந்திய அரசியல் சட்டம். நான் தெரிஞ்சே சொல்கிறேன், யாரும் சொல்கிறதில்லை. அப்படிப்பட்ட சமூகம் உருவாக வேண்டும் என்று எழுதப்பட்ட சட்டத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுடைய மதத்தை கடைபிடிக்கவும், மதத்தை பிரச்சாரம் செய்யவும், கருத்துக்களை வெளியிடவும் இருப்பது அடிப்படை உரிமை. வேற எந்த நாட்டிலும் இது கிடையாது. அமெரிக்காவில் இருக்கலாம், அமெரிக்காவுக்கு கூட ஒரு ஸ்டேட் ரிலிஜன் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் இல்லை. இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலிஜன் இல்லை. எனவே யாருக்கும் அரசாங்கம் எந்த சமயத்தையும் சார்ந்ததல்ல. நாங்கள் எப்போ தப்பு பண்ணுறோன்னா, செக்குலர் என்ற சொல்லுக்கு தப்பான அர்த்தத்தை சொல்லிட்டோம். நேரு ஹேப்பன் டு பி அன் அக்னோஸ்டிக். நேருவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. நான் எத்தீஸ்ட்னு கூட சொல்லலாம், நான் காடாடா அக்னாஸ்டிக்னு சொல்கிறேன். நேருவுக்கு அது இல்லை, அவர் செக்குலர். அதனால் செக்குலரிசம் என்றால் எத்தீசம் என்று நாம் வாங்கி கொண்டோம். செக்குலரிசம் இஸ் நாட் எத்தீசம். சமய சார்பற்ற அரசு என்று சொன்னால் அது ஈஸ்வர நாத்திக அரசு என்று அர்த்தம் இல்லை. இன்னும் விபரீதம், நம்முடைய இந்தியாவில் செக்குலரிசம் பேசிய அத்தனை பேரும் இந்து மதத்தை எதிர்த்தார்கள். இந்து மதத்தை மட்டுமே திட்டினா, ஒரு செக்குலரிஸ்ட் கூட கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ துணிச்சலாக பேசினது இல்லை. இன்னைக்கு பேசுறானா? யாராவது ஒரு இஸ்லாமியர் செக்குலரிசம் வேண்டும் என்று பேசுகிறார்களா? இல்லை. இந்திய அரசியல் சட்டம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? அதில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்கிற பகுதியில் நம்ம அரசியல் சட்டம் சொல்லுகிறது, த கவர்மெண்ட் ஷால் எண்டவர் டு பிரிங் அபவுட் எ காமன் சிவில் கோட் ஃபார் ஆல், யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் என்று இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. இந்திய தேடி வரல இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சுப்பராவ் தஞ்சாவூர் வக்கீல் சங்கத்துக்கு வந்து பேசினார். அப்பொழுது நான் கேட்டேன், வாட் டு யூ திங்க் ஆஃப் காமன் சிவில் கோட் என்று கேட்டேன். அவர் வந்தபொழுது 60களில் வந்தார். அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அப்பொழுது அவர் சொன்னார், இட் ஷுட் ஹவ் பீன் பிராட் அபவுட் 20 இயர்ஸ் பேக் என்று சொன்னார். அவர் பேசுகிற காலத்திலேயே 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அது வந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு கூட ஹிந்துலா தனி, மாமனல்லா தனி, கிறிஸ்டியன்ஸுக்கு இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் எல்லாம் இருக்கு. நாம் இன்னும் ஒன்றாக ஒரு சட்டம் வைக்கலை. சட்டத்துக்கு சமயத்துக்கு என்ன சம்பந்தம்? எது சமயத்திற்கு சம்பந்தம் இல்லாததோ அவற்றை நாம் சமயம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இறைவனோடு மனிதன் தொடர்பு கொள்கிறது தான் சமயம். ஆனால் புற ஒழுக்கங்களிலும் புற அடையாளங்களிலும் நாம் கவனம் செலுத்தி சமயத்தை தொலைச்சிட்டோம். சமயம் என்பது கோயிலிலும் மசூதிகளிலும் இல்லை. ஆனால் கோயிலை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், மசூதியை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், மாதா கோயில்களுக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த உரிமை வேண்டும், அவர்கள் வணங்குவதற்கு தகுதி வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். ஆனால் என் கோயில் மட்டும்தான் இருக்க வேண்டும், மசூதி இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கோ, மாதா கோயில் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கோ, அல்லது மசூதி தான் இருக்க வேண்டும் கோயில் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. சமயங்களை நாம் பின்பற்றலாம். அப்படி அவரவர் சமயத்தை நாம் பின்பற்றி கொண்டிருந்தால் சண்டை ஏற்படுகிறது. இந்த அடிப்படையில் மகாத்மா சொன்னார், மதமாற்றம் கூடாது. எல்லா மதத்திலும் உண்மை இருக்கிறது என்றதை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் பிறந்த மதத்திலே இருப்பீர்கள், அந்த மதத்துக்குள்ளே நீங்கள் வளர்வீர்கள், அந்த மதத்துக்குள்ளே நீங்கள் மற்றவர்களை விட உயர்வாக இருப்பீர்கள். மதம் மாறி வர வேண்டாம். அந்த மதத்துக்குள்ளே என்ன குறைபாடு இருக்கின்றனவோ அவற்றை நீக்கி நீங்கள் உன்னதத்தை தூக்கி பிடிக்கலாம். மகாத்மா ஹிந்து தான், ஆனால் அந்த ஹிந்து தான் சனாதன ஹிந்து தான் இந்து மதத்திலே பிரிக்க முடியாத பகுதி என்று சொல்லப்பட்ட தீண்டாமையை முற்றாக ஒழித்தார். தீண்டாமை என்பது இந்து மதத்திலே இருக்கிற மிகப்பெரிய கறை. தீண்டாமை இருந்தால்தான் இந்து மதம் வாழ வேண்டும் என்றால் இந்து மதம் வேண்டாம் என்றார். கடவுளை அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை வைத்திருந்த சனாதன இந்துவான மகாத்மா தீண்டாமை இருந்தால்தான் இந்து மதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அழியட்டும் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுவாங்க, மாணவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கும் தீண்டாமை ஒழிஞ்சு போகலை. தீண்டாமையை மேல்ஜாதிக்காரர்கள் அனுஷ்டிக்கவில்லை, சட்டம் தடுத்து விட்டது. இந்திய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 17, நோபடி ஷல் பிராக்டிஸ் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ கிரைம், அது தண்டிக்கப்படும். தீண்டாமை என்பது குற்றம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், இந்திய அரசியல் சட்டத்தில் எழுதின பெரும்பான்மையோர் மேல் ஜாதி இந்துக்கள். இது அநேகமாக பட்டேலோ யாரோ எனக்கு மறையாது. இந்த ஆட்சிக்கலை அவர் முன்மொழிந்தார், ஒருமனதாக நிறைவேறியது. ஜாதி இல்லை, தீண்டாமை இல்லை என்று அரசியல் சட்டத்தில் எழுதவில்லை என்றால் எவனும் கேட்க முடியாது, யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். யாருக்கோ பயந்துக்கிட்டு எழுதலை, அதை எழுதியது காங்கிரஸ், சொன்னது காங்கிரஸ்காரன், வழிமொழிந்தது காங்கிரஸ்காரன், அப்படி சொல்ல வைத்தது யார்? மகாத்மா. நான் சொல்லலை. இந்த ஆட்சிகளை நிறைவேற்றிய பொழுது இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்த ஆர்டிக்கிள் பாஸ்ட் என்று தலைவர் சொன்னார். ராஜேந்திர பிரசாத் மகாத்மா காந்திக்கு ஜே என்று கத்தனம். அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் உட்பட, காந்தி தான் இதை கொண்டு வந்தார் என்பது அன்னைக்கு இருந்தவனுக்கு தெரியும். காங்கிரஸில் தீண்டாமை அனுஷ்டித்தால் காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தவர் காந்தி. அந்த உண்மையெல்லாம் மறைச்சாச்சு. இப்படி சட்டம் வந்து விட்டதுனால வெளிப்படையாக யாரும் பள்ளம் பாறையன் சக்கலின்னு சொல்கிறது இல்லை, மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கு தீண்டாமையை மிகவும் அனுஷ்டிப்பது யார் என்றால், தாழ்த்தப்பட்ட மக்களை தனியாக பிரித்து வைத்து கொண்டு தனியாக இயக்கம் நடத்துகிற தலித் தலைவர்கள் மற்றவரோடு இணங்காமல் வச்சுருக்கிறான். உண்மையை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பயமாக இருக்கும். ஆனால் காந்தி சொன்னார், இந்து சமூகத்தில் பிரிக்க முடியாத பகுதி ஹரிஜன மக்கள், அவர்கள் இந்துக்கள். அதனால் எல்லா சனாதன இந்துக்களும் காந்தியை எதிர்த்தார்கள். தஞ்சாவூருக்கு தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது மன்னார்குடிக்கு காந்தி வந்தார். தீண்டாமைக்கு சாஸ்திர எதுவும் இல்லை, மதத்துக்கு அது தேவையில்லை என்று காந்தி வாதிட்டார். அங்கே ஒரு சாஸ்திரி வந்தார், நீங்கள் ஏதாவது பிரமாணம் சொல்ல முடியுமா, தீண்டாமை கூடாது என்று சாஸ்திரம் காட்ட முடியுமா என்று ஒரு சாஸ்திரி கேட்டார். அவர் பாட்டுக்கு சமஸ்கிருத சுலோகமாக ஒப்பிச்சார். உடனே காந்தி சொன்னார், இந்த சுலோகமெல்லாம் ஒப்பிக்காதீங்க, நேரடியாக விவாதத்துக்கு வாங்கான்னு, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. எதை வச்சுக்கலாம், எதை பிரமாணமாக வச்சுக்கலாம்? பராசர ஸ்மிருதியை நாம் பிரமாணமாக வைத்துக் கொள்ளலாமா என்று சாஸ்திரி கேட்டார். மகாத்மா சொன்னார், பேர் தெரியாத ஆயிரக்கணக்கான சாஸ்திரங்கள் நம்மிடம் இருக்குது, எதை வச்சுக்கிட்டு சொல்லுவீங்க? உடனே சாஸ்திரி கேட்டார், அப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டான். மகாத்மா காந்தி சொன்னார், எது அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஒத்து வருகிறதோ அதை நான் எடுத்துக்கொள்வேன், அது வேதமாயினும் சரி உபனிஷத்தாயினும் சரி வேதமாயினும் சரி, எது அறிவுக்கும் அனுபவத்திற்கும் ஒத்து வருகிறதோ அதை எடுத்துக்கொள்வேன், மற்றதை தள்ளிவிடுவேன். தீண்டாமை என்பது அறிவுக்கு ஒவ்வாதது, இந்து மதத்துக்கு தேவையில்லாதது என்று சொல்லி இந்து மதத்தை அவர் புதுப்பித்தார், தூய்மையாக்கினார். இந்து மதத்தில் இது இருக்கிறது என்பதற்காக அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு போகலை. அவரை கிறிஸ்தவர் ஆக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி நடந்தது, அவர் மாறவில்லை. ஆனால் இயேசுநாதனுடைய உயர்ந்த உபதேசங்களை கிறிஸ்தவனை விடவும் அதிகமாக பின்பற்றினார். சிஸ்டைன் சாப்பலில் போய் மகாத்மா காந்தி பார்த்த பொழுது அந்த வேட்டிக்கனில் இருக்கிற மிகப்பெரிய சிற்பங்களை, மிகப்பெரிய ஓவியங்களை பார்க்கவில்லை, கட்டணங்களை பார்த்து மயங்களை மலைத்து நிற்கவில்லை. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவனுடைய சுரூபம் சிலை அங்கே இருந்தது. அதற்கு முன்னால் மௌனமாக இருந்து கண்ணீர் வடித்தார். எந்த கிறிஸ்தவனுக்காக அப்பீல் ஆக, அவருக்காச்சு இந்த மகாதேவ தேசாய் பதிவு செய்திருக்கிறார். காந்தி என்ன செய்தார்? ஒரு கிறிஸ்தவனை நல்ல கிறிஸ்தவனாக்கினார், ஒரு இஸ்லாமியனை நல்ல இஸ்லாமியனாக்கினார், ஒரு புத்தனை நல்ல புத்தனாக்கினார். அவரோடு பார்சிகள் இருந்தார்கள், அவருடைய மதத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். அகிம்சையை கடைபிடித்த மகாத்மா, சைவத்தை கடைபிடித்த மகாத்மா, அப்துல் கலாம் ஆசாத்தினுடைய உறவினர்கள் அவரை பார்க்க வந்தார்கள், அவர்களுக்கு மாமிச உணவு கொடுக்க வைத்தார், அவர்களுக்கு மாமிச உணவு கொடுக்க வைத்தார், வாங்கி கொடுத்தார். இதுதான் கத்தாலிசிட்டி. இந்த உணர்வு இருந்தால் சமய சண்டை இல்லை. ஏன் அடுத்தவனோட சண்டை போட வேண்டும்? இதற்கு என்ன வழி? சமயத்தை சகிப்புத்தன்மை அல்ல, இட்ஸ் அ ராங் வேர்ட். டாலரேஷன் என்பது சரியான வார்த்தை அல்ல. காந்தி அதை சொல்லி பார்த்தார், பிறகு அவரே ரிஜெக்ட் பண்ணார். டாலரேஷன் என்று சொன்னால், உன் மதம் ஏதோ சாதாரண மதம், போனா போகுதுன்னு ஒத்துக்கிறார், நான் சகித்து கொள்ளுகிறேன். அதாவது ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறான், கெட்ட வாடகை வீசுகிறது, நான் டாலரே, அந்த பொருள் வரும். காந்தி அதை தூக்கி எறிஞ்சார். இட் இஸ் நாட் பை டாலரேஷன், இட் இஸ் பை ஈக்குவல் ரிகார்ட் ஃபார் அதர் ரிலிஜன், அண்டர்ஸ்டாண்டிங் அதர் ரிலிஜன், ரெஸ்பெக்டிங் அதர் ரிலிஜன். ஒரு கிறிஸ்தவன் வந்தால் நீங்கள் அவனை மதிக்க வேண்டும், அந்த மதத்தை மதிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள முயல வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் மதம் மாற வேண்டாம். அதனால்தான் காந்தி இந்துவாக இருந்து கொண்டு அவருக்கு பக்கத்திலே கான் அப்துல் கஃபர் கான் முஸ்லீமாக இருந்தார். கிறித்துவ மதத்திலே ஊற்றமிக்கவராக இருந்த ஜேசி குமரப்பா அவருடைய பிரதம சீடரானார். பேராசிரியர் எஸ் கே ஜார்ஜ் ஒரு புத்தகம் எழுதினார், காந்தி சி சேலஞ்ச் டு கிறிஸ்டியானிட்டி. காந்தி இருக்கும்போதே எழுதினார். அந்த புத்தகத்தை டெடிகேட் பண்றார் டு தி மகாத்மா ஹூ மேட் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டீச்சிங்ஸ் ரியல் டு மீ. இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் எனக்கு உண்மை என்று காட்டிய மகாத்மாவுக்கு அர்ப்பணம். எழுதுகிறவர் ஒரு சிறிய பிரிவை சேர்ந்த கிறிஸ்தவர் பேராசிரியர். இயேசுவை எனக்கு உணர்த்திய காந்திக்கு சமர்ப்பணம். காந்தி கிறிஸ்தவர் அல்ல. இதை நான் சொல்ற இந்த ஒரு கொஞ்ச நேர பேச்சில் இது உங்களுக்கு புரியாமல் போகலாம். திஸ் இஸ் ஒன்லி அன் அவுட்லைன், இட்ஸ் ஒன்லி அன் இன்ட்ரோடக்ஷன். ஏனென்றால் மகாத்மா காந்தி என்பவரை ஒரு புத்தகத்துக்குள்ளாக நீங்கள் பார்க்க முடியாது. அவர் நான் தத்துவம் தருகிறேன் என்று ஒரு புத்தகத்தையும் எழுதலை. ஹிஸ் ஹோல் லைஃப் இஸ் எ மெசேஜ். அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் எல்லாவற்றையும் படியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மகாத்மா பெரியவர். அவர் பேசியவற்றையும் விட, எழுதியவற்றையும் விட மகாத்மா பெரியவர். நமக்கு வெயில் வருகிறது, சூரியன்லேருந்து வெயில் வருகிறது, சூரியனில் எந்த வெப்பம்தான் இருக்கிறதா? எவ்வளவு வெப்பம் சூரியனிடம் இருக்கிறது? அதிலிருந்து கிடைத்த வெளிச்சம் தான் இந்த நம்ம வச்சிருக்கிறது. எனவே காந்தியினுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் காந்தியை விட சிறியவை. எனவே அவர் வாழ்க்கையை நீங்கள் படியுங்கள், வாழ்க்கையை முழுமையாக படியுங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் எப்படி இருந்தார் என்பதை படியுங்கள். இந்தியாவிலே உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? இந்தியாவில் இல்லை, உலகத்திலே சமாதானம் வேண்டுமா? சமயம் என்றால் மனிதன் கடவுளை அடைகிற வழி. மகாத்மாவுக்கு அரசியலே சமயம்தான், தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாரதியார் பாடினார், கொலையும் தண்டமுமே புகுந்த அரசியலில் அறவாணர்கள் சொன்ன அறத்தை பாய்ச்சிட துணிந்தனை பெருமை சொன்னார். அரசியல்ல எத்திக்ஸை கொண்டு வந்தது நீ, அறவழியை கொண்டு வந்தது நீ, இனி உலகம் காந்தி வழியிலே நடக்கும் என்று பாரதி எழுதினார் 21லேயே. இன்னைய வரைக்கும் இந்தியா நடக்கல, உலகம் நடக்க முயல்கிறது. நீங்கள் காந்தியை மறைக்கலாம், இந்தியாவில் இருக்கிறவன் காந்தியினுடைய எல்லா புத்தகத்தையும் கொடுத்தனாலும் காந்தி இருப்பார். ஏனென்றால் அவர் உலகத்துக்கு சொந்தம், அவர் மனித குலத்துக்கு சொந்தம். உலகத்தில் இருக்கிற எல்லா சமய பிணக்குகளுக்கும் காந்தி தீர்வு. வள்ளல் பெருமான் சாதியிலே மதங்களிலே அழைகிற அறிவிலிகளை அந்த பாட்டை முழுசாக சொல்ல முடியல. சாத்திர குப்பையை எரிவாக்கி போட்டுனார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? அவருக்கு படிப்பு இல்லையா? வள்ளலாரோட படித்தவர் யார்? நம்முடைய சித்தர்கள் சொன்னார்கள். அட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கை, சுத்தி வந்து மனமனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கை, சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சு வேறியுமோ. கடவுள் உள்ளத்தில் இருக்கான், வெளியே இல்லை. உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே கடவுள் வருகிற வரையில் கோயிலிலே இருக்கிறவர் கடவுளாக உனக்கு படமாட்டார். அது வெறும் கல்லு தான். இறைவன் உன் உள்ளத்துக்குள்ளே வரவன். உள்ளம் பெருங்கோயில், மூனுடம்பு ஆலயம், வள்ளல் திராணாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி உலக்கு. நம்மளால் அப்பவே பாடியிருக்காங்க, பின்பற்றியது யார் மகாத்மா. அகந்தை கழங்கை அகழ்ந்தெடுத்தனர் ஒரு பாட்டில் குமரகுருபரர், அகந்தையை நீக்கிய உள்ளத்தில் அம்மை ஒளி பெறுவாள் அப்படின்னு ஒரு பாட்டில் சொன்னார். மில்டன் பாரடைஸ்ல சொன்னார், ஓ சீப்லி ஓ தௌ ஸ்பிரிட் ஹூஸ் ப்ரிஃபர் பிஃபோர் ஆல் டெம்பிள்ஸ் அப்ரைட் ஹார்ட் பியூர். எல்லா கோயில்களையும் விட தூய உள்ளத்திலே குடியிருக்கிற ஆவியே என்று சொன்னார் மில்டன். நீங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் இறைவன் குடிபுகுவான். எந்த சமயத்தை பின்பற்றினாலும் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி தூய உள்ளத்தோடு அவரவர் சமயத்தை அவரவர் பின்பற்றினால் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. பாரதியார் எத்தனையோ பாடல்களை பாடினார். இன்னைக்கு எல்லாரும் சொல்றான் இஸ்லாம்ங்கிற சொல்லுக்கு பேரு அமைதினு பேரு. இஸ்லாம்னா பீஸ்னு அர்த்தம் சொல்றாங்க. ஆனால் உலக யுத்தங்கள் நடக்கின்றன மதத்தின் பெயர். இந்தியாவில் இந்து சமயத்தை எவனும் அழிக்க முடியாது. எப்படி அழியாது? இந்த நாட்டை எத்தனையோ பேர் ஆண்டிருக்கிறார், மகமதியர் வெள்ளைக்காரர், அதற்கு முன்னால் எத்தனையோ ஜாதிக்காரன் ஆண்டிருக்கான், அலெக்சாண்டர் வரைக்கும் வந்திருக்கிறான். இந்து மதம் அழியலையே, எவன் அழிக்க முடியும்? இந்து மதம் அழிந்துவிடும் என்கிற அச்சத்தை ஊட்டி மக்களை குழப்புகிறார்கள். மதம் நீங்கள் பின்பற்றுவதிலே இருக்கிறது, புறச்சடங்குகளிலே இல்லை என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் சமய நல்லிணக்கம் தன்னால் வரும். நீங்கள் மாற வேண்டும், மக்கள் மாற வேண்டும். இது அரசாங்கம் செய்வதல்ல, இளைஞர்கள் இந்த பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். சமயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன எதுவும் என்னுடைய வார்த்தை இல்லை. நான் என்னால் முடிந்த அளவு நான் காந்தியை கற்றுக்கொண்ட வரையில் எனக்கு அதை பற்றிய தோன்றியிருக்கிற அறிவைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இது ஒரு சொற்பொழிவில் முடிகிற காரியம் அல்ல. எனவே சமய நல்லிணக்கம் என்பது காந்தியை பயில்வதால், காந்தியை பின்பற்றுவதால். காந்தியை பின்பற்றுகிற கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக இருப்பான், பின்பற்றுகிற முஸ்லீம் முஸ்லீமாக இருப்பான், வைணவன் வைணவனாக இருப்பான், சைவன் சைவனாக இருப்பான். எல்லா மதத்துக்காரர்களும் அவர்கள் மதத்திலே இருந்து கொண்டு, நாம் ஒவ்வொரு வீட்டில் குடியிருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டையாக போட்டுருக்கோம், அவன் அவன் மதத்திலே நின்று மற்றவர்களோடு கைகோர்த்து நாம் மனிதர்களாக வாழ்வோம் என்று கூறி என்னுடைய உரையை முதல் கேள்வி நல்ல கேள்வி. இதை படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் கேட்கணும். ஏன்னா படிப்பே ரிசர்வேஷனில் தான் படிப்பு இருக்குன்னு நம்மை நம்ப வைத்து விட்டார்கள். அவர் கேட்டிருக்க கேள்வி பாருங்கள். இந்தியா ஒரு சமயம் சார்ந்து இல்லாத ஒரு நாடு என்பதை நீங்கள் விவரித்தீர்கள். ஆனால் ஏன் நமது இந்தியாவில் கணக்கெடுப்பு அவ்வாறு நடைபெற வேண்டும்? அவங்க சொல்கிறது கூசப்படி சொல்லியிருக்காங்க. ஏன் ஜாதி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கணும் அவர். அது கேட்குறதுக்கு பயந்துக்கிட்டு கேட்டிருக்காரு. நானே கேட்குறேன், ஜாதி கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியல் சட்டத்துக்கு நேர் முரணானது. இட் இஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷனல், இட் இஸ் எகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஏனென்றால் இந்திய அரசியல் சட்டம் சொல்லுகிறது, நோபடி ஷல் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் காஸ்ட் கிரீட் ஆர் ரிலிஜன் ஆர் செக்ஸ், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. இது அடிப்படை சட்டம். அதற்கு விரோதமாக ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. அதற்கு உங்களுக்கு சொல்ற காட்டுற ஆசை என்னன்னா, ஜாதி இருந்தால் தான் படிக்க முடியும். அம்பேத்கர் எந்த ஜாதி வச்சு படித்தார்? அம்பேத்கர் மகர வகுப்பில் பிறந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர். அவர் படித்த பொழுது ஜாதி இருந்தது, தீண்டாமை இருந்தது. அவர் பாரிஸ்டர், எக்கனாமிக்ஸ் படித்தவர், டாக்டரேட் வாங்கினவர், ஏசி பிகு என்கிற மிகப்பெரிய பேராசிரியர்கிட்ட படித்தவர். என் ருப்பீர் இவர் எழுதின தீசிஸுக்கு பிகு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கார். அம்பேத்கர் என்பவர் ரிசர்வேஷன் இல்லாமல் மிகப்பெரிய சட்ட மேதையாக, பொருளாதார மேதையாக வர முடியும் என்றால் நீ வர முடியாதா? ஜாதி இருந்தால்தான் படிக்க முடியுமா? இது நம்ம ஏமாற்றுவது. ஒவ்வொரு இளைஞனும் எனக்கு ஜாதி வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுங்கள், உரத்த குரலை சொல்லுங்கள். அப்பொழுதுதான் இந்த கணக்கெடுப்பு ஒழியும். ஜாதி கணக்கெடுப்பு என்பது காந்திக்கு விரோதம், கடவுளுக்கு விரோதம், இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதம். எத்தனையோ அரசியல் சட்ட விரோத நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்வது போல் எல்லா அரசியல் கட்சிக்காரனும் நம்மை ஏமாற்றுகிறார்கள். இதுதான் என் பதில். தற்பொழுது இந்த கேள்வி இல்லை, அவருடைய ஐடியாவும் இருக்கு. நமது நாடு இந்தியாவில், நமது இந்தியாவில் ஊழல் எதிர்ப்பு என்பது ஊதாகரமாக உருவெடுத்துள்ளது. அண்ணா ஆசாரே அவர்களை, காந்தியத்தை பின்பற்றுபவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஊழலை தடுக்க மாணவர்கள் நினைத்தால் மட்டுமே முடியும். அதை தடுக்க ஒரு காந்திய வழியில் தடுக்க ஒரு பேச்சு, அதாவது எங்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும். வரும் நாட்களில் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு வந்து பெருசாக சொல்லணும். ஊழல் என்பது அரசியல்வாதிகளிடமும், அதிகாரத்தில் இருக்கிறவரிடமும், பதவியில் இருக்கிறவரிடமும் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அது ஒரு மாயை. ஊழல் நம் மக்கள் மத்தியிலிருந்து உருவாகிறது, நம்முடைய ஆசைகளிலிருந்து உருவாகிறது. முழு சமூக புரட்சி வந்தால் தவிர இந்த ஊழலை நீங்கள் ஒழிக்க முடியாது. ஊழல் கூடாது என்று உங்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த நெருப்பு எரிய வேண்டும். ஒவ்வொரு சிட்டிசன்டையும் ஊழலை நீங்கள் எதிர்க்க வேண்டும். நான் ஊழல் செய்ய மாட்டேன் என்று உறுதி வேண்டும். நான் எனக்கு வேண்டியதற்காக பணம் கொடுப்பேன், மற்றவன் வாங்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. இன்றைக்கு ஊழல் ஊதாகாரமாக இருப்பதற்கு காரணம் நாம் காந்திய வழியிலிருந்து முற்றாக விலகிவிட்டோம். காந்தி சொன்னார், மனித தேவையை பூர்த்தி செய்வதற்கு இயற்கையிடம் எல்லாம் இருக்கிறது. அவனுடைய பேராசையை நிறைவேற்ற அதால் முடியாது. இது ஒரு வாக்கியம். ப்ரௌதோன் என்கிற பிரெஞ்சு சோசியலிஸ்ட் சொன்னார், ஆல் ப்ராப்பர்ட்டி இஸ் செஃப் என்று சொன்னார். மகாத்மா மாற்றி சொன்னார், தேவைக்கு மேல் வைத்திருக்கிற அத்தனையும் திருட்டு என்று சொன்னார். இது ரெண்டையும் நீங்கள் நம்புங்க. தர்மகர்த்தா முறை என்று ஒன்று சொன்னார். அதில் தர்மகர்த்தா முறைக்கு அடையாளம் அருட்செல்வர் மகாலிங்கம். அவற்ற சொத்து இருக்கு, அது இதுக்கு பயன்படுது. இதைத்தான் காந்தி சொன்னார், ஊருணி நீர் நிறைந்தற்று உலகமாம் பேரறிவாளன் திருக்குறளை சொன்னார். இந்த அமைப்பு எப்பொழுது மாறுகிறதோ, இந்த பொருளாதார புரட்சி எப்பொழுது ஏற்படுகிறதோ அன்றைக்கு ஊழல் முற்றாக ஒழியும். அதற்கு வழி இளைஞர்களாகிய நீங்கள் முழுமையாக அரசியலுக்கு வாருங்கள், புதிய அரசியல் இயக்கத்தை உருவாக்குங்கள். காந்தியை முன்மாதிரியாக வைத்து, அவருடைய லட்சியங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் அரசியல் நடத்துங்கள், ஊழல் ஒழியும் என்பது என்னுடைய பதில். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.